الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون صدق الله العظيم أهلتي فليتي فريباليتي தன்னுடைய ஆட்சியை நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ சக்தி வாய்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த மக்கள் நேரான சீரான பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே பாடுபட்ட எம் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து வெற்றியை கண்ட அந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஈ தாபியீன்கள் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அன்னார்களை இஹ்லாசுடன் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ பின்பற்றப் போகின்றார்களோ அவர்கள் மீதும் ஸலவாத்துல் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துடைய வெற்றியை அல்லாஹு தஆலா நிம்மதியை சந்தோஷத்தை இரண்டு விடயங்களிலே இணைத்து வைத்திருக்கிறார். அந்த இரண்டு விடயங்களும் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே அத்தியாவசியமாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் தக்வா, இரையச்சம். இரண்டாவது ஒற்றுமை. இந்த இரண்டு விடயங்களும் எப்பொழுது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறதோ அல்லாஹு தஆலா நம்மை கலை சிறந்த சமுதாயமாக நிம்மதியுள்ள ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. குர்ஆனிலே அதிகமான இடத்தை நாம் பார்க்கும் பொழுது தக்வா உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அதிகமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றான். குர்ஆனை பாருங்கள். குர்ஆன் கூட அலிஸ்லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் கூட யாருக்கு நேர்வழி காட்டும் என்றால், யார் உண்மையான முறையிலே அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி அவனை பயப்படுகின்றார்களோ அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றார். இன்னொரு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். ஹக்க துகாத்திஹி, அவனை நீங்கள் எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹக்க துகாத்திஹி என்பதற்கு அப்துல்லாஹி பின் மஸ்ஊத், அதே போன்று கதாதா ரழியல்லாஹு அன்ஹு, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல் நேரத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹை எப்படி நாம் பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்குண்டான விளக்கத்தை சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், ஒன்று, அடியான் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு மாற்றம் செய்யாமல் அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். இரண்டாவதாக, எல்லா நிலைமையிலும் அல்லாஹுடைய ஞாபகத்திலே அவனுடைய நேரங்களை கழிக்க வேண்டும். மூன்றாவதாக, மனிதன் அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. எல்லா கட்டத்திலும் அல்லாஹுடைய ஞாபகத்தை அவன் வைத்துக் கொண்டே அவனுடைய எல்லா செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு அருளிய அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற நற்பாக்கியங்கள் நற்கிரியைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவருக்கு சார்பான நிலைமைகள், இவைகளை வைத்து ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்கின்றான் என்பதற்கு இந்த சஹாபாக்களும் அதே போன்று ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆகமேலான சோதர்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளும் இருக்கிறதே, அனைத்து நெருக்கடிகளையும் நிவர்த்தி செய்வதற்குண்டான சக்தியை அல்லாஹு தாலா வைத்திருப்பது தக்வாவின் மூலமாகத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், யார் உண்மையான முறையிலே அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில தக்வாவை உருவாக்கிக் கொண்டார்களோ, அல்லாஹு தாலா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமல். நாம் எவ்வளவு நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையிலே சமீப காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய நேரத்திலே பல நெருக்கடிகள், பல நிம்மதி இல்லாத சூழல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கின்றான், அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள், யஜ்அல்லஹு மக்ரஜா, அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றார் அதே சூராவில், ஒமையத்தக்கில்லாக யுகஃபிர் அன்ஹு சய்யிஆதிஹி வயுஃதிம் லஹு அஜ்ரா, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகின்றார். ஒமையத்தக்கில்லாக யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன நெருக்கடியான விருப்பமில்லாத நிலைமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த அனைத்து நிலைமைகளையும் அல்லாஹ் சொல்கின்றார், இவைகளை நாங்கள் அப்படியே லேசாக்கி விடுவோம். யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ அஜ்ரா, அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகவும் பிரமாண்டமான கூலியை, சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை சூரத்து தலாக்கிலே அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கின்றார். அதே நேரத்திலே யார் அல்லாஹுவை பயப்படுகின்ற இந்த தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கவில்லையோ, ரமலான் வந்தது, நம்முடைய வாழ்க்கையிலே தக்குவா உருவாகியது, இந்த தக்குவாவை, இந்த இறையச்சத்தை யார் பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் சொல்கின்றான், எந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, ஓ ருசுலிஹி, அவனுடைய ரசூலுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் கடினமான கேள்வி கேட்போம். பரீட்சையிலே கேள்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லுகிறார், நான் இந்த முறை பரீட்சையிலே உங்களுக்கு கஷ்டமான கேள்வி எடுப்பேன் என்று சொன்னால், கேள்வி எடுக்கக்கூடிய ஆசிரியரே கஷ்டம் என்று சொன்னால், கேள்வி எழுதுகின்ற மாணவர்களுக்கு அந்த கேள்வி எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆகமேலான பெரியவர்களே, சோதர்களே, அல்லாஹுவே சொல்கின்றான், உலகத்தை படைத்து பரிபாலித்து அவனுடைய சகல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் தக்வாவை உருவாக்காவிட்டால் நாம் கடினமான கேள்வி கேட்போம். அதனோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை, நாம் மிகவும் வெறுப்பான, மிகவும் வெறுக்கத்தக்க வேதனைகளின் மூலமாக வேதனை செய்வோம். அது மட்டுமல்ல, அந்த வேதனையுடைய கடைசியை, தீர்ச்சியை அனுபவிப்பார்கள் ஒவ்வொருவர் தக்வாவை உருவாக்காவிட்டால். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான இறையச்சத்தை உருவாக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பேணுதலை நாம் தௌபாவின் மூலமாக நாம் அடையாவிட்டால், அல்லாஹ் சொல்கின்றான், நாம் என்ன செய்வோம், கடினமான வேதனை செய்வது மட்டுமல்ல, அந்த வேதனையுடைய தீர்ச்சியை கடைசி எல்லை அனுபவிப்பீர்கள். நான்காவதாக சொல்கின்றார், தக்வாவை உருவாக்காவிட்டால் அவருடைய முடிவு இருக்கிறதே, அந்த இந்த உலகத்துடைய முடிவாக இருக்கலாம், மறுமையுடைய முடிவாக இருக்கலாம், அது நஷ்டமாக கை சேதமாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றார். ஆக மேலான சோதர்களே, அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வர இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டிய ஒன்று தான் தக்குவாவாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தக்குவாவை உருவாக்குவதோடு அடுத்த கட்டமாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தக்குவா உருவாகினால் அவனுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டிய ஒன்று தான், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சகவாழ்வு, சமாதானம், நமக்கு மத்தியிலே புரிந்துணர்வு, ஒற்றுமை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தி அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா தக்வா சம்பந்தமான ஆயத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தாக அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அனைவரும் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பிகிதாபில்லா, பிஹப்லில்லாஹுக்கு பகரமாக பிகிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள். ஏன் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பிஹப்லில்லாஹ் என்று சொல்கின்றான், பிகிதாபில்லாஹ் என்று ஏன் அல்லாஹ் சொல்லவில்லை? அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இருக்கிறது. அவர்கள் சொல்கின்றார்கள், சிறு சிறு நூல்கள் இருக்கிறது, இந்த சிறிய சிறிய நூல்களை ஒன்று சேர்த்து தான் ஒரு கயிறை உருவாக்கலாம். ஒரு கயிறை உருவாக்குவதென்றால் பல நூல்கள் தேவை, ஆனாலும் அந்த சிறிய சிறிய நூல்களின் மூலமாக பிரயோஜனம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது கயிறாக மாறிவிட்டால் அதன் மூலமாக அதிகமான பிரயோஜனத்தை மனிதர்கள் காண்பார்கள். அதனால் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே இந்த வார்த்தையை பாவிக்கின்றான் என்பதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் எதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு பெரியார் என்ன செய்தார், தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் வந்துவிட்டது, தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு ஐந்து ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஐந்து ஆண் மக்களையும் அவர்கள் அழைத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் சொன்னார்கள், ஒவ்வொருடைய கையிலும் ஒரு குச்சை எடுத்துக்கொண்டு வரும்படியாக சொன்னார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குச்சை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த பெரியார் என்ன செய்தார் என்றால் ஐந்து குச்சிகளையும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து மூத்த மகனுடைய கையிலே கொடுத்தார். இந்த இவைகள் அனைத்தையும் ஒன்றாக உடைத்து போடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவரால் அதை உடைக்க முடியவில்லை. திரும்ப தந்தை சொல்கிறார், ஒவ்வொருடைய கையிலும் ஒவ்வொரு குச்சையை கொடுக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு குச்சையும் லேசாக உடைத்து விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே தந்தை மகன்மார் ஐந்து பேரையும் பார்த்து சொன்னார்கள், என் அருமை மக்களே, என் செல்வங்களே, இப்பொழுது நான் சொல்லுகின்ற விடயத்தை கேளுங்கள். ஆரம்பத்திலே இந்த ஐந்து குச்சையும் சேர்த்து உடைக்கும் பொழுது உங்களுக்கு சிரமமாக இருந்தது, உடைப்பது கஷ்டமாக இருந்தது. இதே போன்று நீங்கள் ஐந்து பேர்களும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, ஐக்கியமாக, விட்டு கொடுப்போடு நீங்கள் உலகத்திலே வாழ்வீர்கள் என்றால் உங்களால் யாருக்கும் எவருக்கும் உங்களை ஒன்றுமே செய்து முட முடியாது. அதே நேரத்திலே நீங்கள் ஐந்து பேரும் பிரிந்து விடுவீர்கள் என்றால் இந்த ஐந்து குச்சிகளையும் எப்படி லேசாக உடைத்தீர்களோ இதே போன்று மற்றவர்கள் உங்களை உடைத்து சின்ன பின்னப்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு அழகான உதாரணத்தை தன் அருமை மகன்மார்களுக்கு அவர்கள் வசியத்து செய்தார்கள். ஆக மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஒற்றுமையாக இருக்கிறது. இஸ்லாம் இந்த ஐக்கியத்தை, இந்த ஒற்றுமையை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். நம்முடைய அன்றாட கடமைகளை பாருங்கள். எல்லா அமல்களிலும் இஸ்லாம் ஐக்கியத்தை விரும்புகிறது, ஒற்றுமையை தான் நமக்கு பாடமாக படித்து தருகிறது. ஒருவனுக்கு தொழுகை கடமையாக இருந்துவிட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் தொழ வேண்டும். தொழுகைக்கு வந்தால் அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எப்படியானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தோளோடு தோள் சேர்ந்து தொழுவதை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறது. அதே போன்று நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நோன்பும் எல்லோரும் பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் எந்த நாட்டவரை சேர்ந்தாலும் சரி, எந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எல்லோரும் இஹ்ராம் கட்டியதன் பின்னால் எல்லோருமாக சேர்ந்து தவாப் செய்வது கடமை. சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது கடமை. அதே போன்று அரபாவிலே தங்குவது, இன்னும் ஜம்ரத்துல் அகபா அதாவது மினாவுக்கு சென்று அங்கே கல்லறிவது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இணைய மேலான சோர்களே, இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாம் நம்முடைய எல்லா அம்சங்களிலும் நமக்கு மத்தியிலே புரிந்துணர்வையும் நமக்கு மத்தியிலே ஒற்றுமையும் தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே மேலான சோர்களே, எந்த அளவுக்கு நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நமக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக விளங்கப்படுத்துகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான்,
நபியே இது என்னுடைய பாதை இருக்கிறதே, இது நேரான பாதையாக இருக்கிறது, ஃபத்தபிஊஹு இவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஊ சுபுல நீங்கள் வேறு பாதைகளை பின்பற்ற வேண்டாம், அப்படி நீங்கள் என்னுடைய வழியை தவிர வேறு வழிகளை பின்பற்றி நீங்கள் சென்று விடுவீர்கள் என்றால் ஃபத்தஃபர்ரக்கபிக்கும் அன் சபீலிஹி அல்லாஹு தஆலா அவர்கள் செல்லக்கூடிய வழிகளை பிரித்து விடுவார், அல்லாஹுடைய உதவி நமக்கு வர மாட்டாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கின்றார். ஆக மேலான சோர்களே, நம்முடைய மார்க்கம் இருக்கிறது, புனிதமான நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, ஏனைய மார்க்கத்தை விட சமத்துவத்தை நமக்கு தருகிறது, நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை வலியுறுத்துகிறது, ஏனைய மதங்களிலே கொடுக்கப்படாத உரிமைகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலத்தில் அரேபியர்கள் நம் அனைவருக்கும் தெரிந்தவிடையென்றால் அவர்கள் மனிதர்களாக வாழவில்லை, அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்தால் கேவலமாக கருதினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார், வஇதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று சொல்லி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டால் அவர்கள் அதன் மூலமாக வெறுப்படைந்து கோபமடைந்து கோபத்தை விழுங்கியவர்களாக அவர்களுடைய முகத்தை கருத்த நிலைமையிலே நீங்கள் காண்பீர்கள் என்று ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவுக்கு மனித மேன்மை இல்லாத மிகவும் கேவலமான ஒரு இடத்தில் இருந்தவர்களை புனித இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து அந்த மக்களை புனிதர்களாக மனிதர்களாக மாற்றியது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்கின்றார். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், குழுவிக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர வெறுப்போடு கோபமடைந்தவர்களாக பிரிந்தவர்களாக சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் அதாவது பல நூறு ஆண்டுகளாக யுத்தம் செய்து நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே இரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருந்தீர்கள், கேவலமான சமுதாயமாக இருந்தீர்கள். فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ அல்லாஹ் என்ன செய்தார், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு பண்ணினார், நீங்கள் உள்ளத்தால் இணைந்தீர்கள், நீங்கள் உள்ளத்தால் இணைந்தீர்கள். فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا உள்ளத்தால் இணைந்ததன் பின்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக, நீங்கள் முஆஹாத் அமைப்பிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ அது மட்டுமல்ல நீங்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தீர்கள், நரகத்துக்கு செல்வதற்கு இன்னும் ஒரு முழம் தான் இருக்கக்கூடிய அளவுக்கு நரக குழிக்கு பக்கத்திலே இருந்தீர்கள். இஸ்லாம் என்ன செய்தது, உங்களை அந்த நரக விளிம்பிலிருந்து உங்களை பாதுகாத்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நல்லவர்களாக தூய்மையானவர்களாக மாற்றினானே, அந்த விடயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். ஆக மேலான சொற்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பகைமை இருந்தது என்று சொன்னார். எங்களுக்கு தெரியும் அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரத்தார் இருந்தார்கள், இரண்டு பேருக்கு மத்தியிலே 120 வருட காலமாக இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே இரண்டு கூட்டத்துக்கு மத்தியிலே பகைமை இருந்தது. யாருமே எதிர்பார்க்கவில்லை இவர்கள் திரும்ப சேருவார்களா, இவர்கள் ஒற்றுமைப்படுவார்களா என்று கூட ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் வந்தது, அருமை ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர் வந்தார்கள், உதயமானார்கள், அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு பண்ணினார்கள். சரித்திர கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், சரித்திரம் எழுதக்கூடிய ஆசிரியர்களே வாயிலே கையை வைத்து கடித்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, வாயிலே விரலை வைத்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைத்தார். இரண்டு கூட்டமொத்தையும் அல்லாஹு தஆலா ஒற்றுமையாக்கினார். ஆக மேலான சொற்களே, சஹாபாக்களே ஒற்றுமை இருக்கிறது, அவர்களுடைய புரிந்துணர்வு இருக்கிறது, அவர்களுடைய விட்டு கொடுப்பு இருக்கிறது, இதுதான் அவர்களுடைய அந்த வெற்றிக்கு அல்லாஹு தஆலா காரணமாக அமைத்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்ததின் மூலமாகவும், அவர்களுக்கு மத்தியிலே சில சில பிரச்சனைகள் வந்ததின் மூலமாகவும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராமல் அவர்கள் தோற்ற நிகழ்வுகளும் உண்டு பண்ணித்தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். நமக்கு பாடங்கள் படிப்பதற்காக வேண்டி உங்களுடைய களத்திலே ஆரம்பத்திலே முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்க, அதாவது தோல்வி கிடைக்கிறது, பின்பு இரண்டாவதாக முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. இந்த தோல்விக்கு ஆரம்ப கருத்தாக சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இரண்டு தரத்தாருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாடுகள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த இடத்திலே அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது என்பதை எழுதுகின்றார்கள். ஆகமையிலான சோர்களே, அதனால் சஹாபாக்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள், அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் பிற்காலத்திலே. அதற்குண்டான மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த அவர்களுடைய மத்தியிலே இருந்த வேற்றுமையை களைந்தார்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒன்றுபட்டார்கள். குரானிலும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் பிணக்கப்பட்டு விட வேண்டாம், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அப்படி நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்றால் நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் எப்பொழுது பிரிந்து விடுகிறீர்களோ, சின்ன பின்னமாகி விடுகிறீர்களோ, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி நீங்கள் எப்பொழுது பிரிந்து விடுகிறீர்களோ, இந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய அதாவது துணிவை இழந்து அதே போன்று வலிமையை குன்றி அப்படியே நீங்கள் உங்களுடைய எல்லா நிலைமைகளையும் இழந்து விடுவீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றார். நீங்கள் பிரிந்து விட்டால் நீங்கள் கோழைகளாக உங்களுடைய தைரியத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றார். வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீ, எனவே நீங்கள் பொறுமையாளராக இருங்கள், பொறுத்திருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கின்றான். ஆக மேலான சொற்களே, இன்று பார்க்கிறோம் உலக லாபி ரீதியிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையிலே மாத்திரம் 50க்கும் மேற்பட்ட நம்முடைய உறுப்பினர்கள் ஐநா சபையிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே பெரும் பெரும் பெட்ரோல் கிணங்கள் நம்முடைய முஸ்லீம்களுக்கு கைவசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் சுமாராக உலகத்திலே 1,42,00,000 இஸ்ரவேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய இவ்வளவு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இவர்களை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு, இவர்களுக்கு தலைகள் குளிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மீதான சொல்களை இன்று பார்க்கிறோம். சமீப காலமாக நம்முடைய சிறார்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், நம்முடைய பெண்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவைகளெல்லாம் நாம் புதிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மீரான சொற்களே, நம்முடைய இரத்தங்கள் கொலை செய்யப்படுகிறது, நம்முடைய உறவினர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் நம்மால் சகிக்க முடியுமா? நமக்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகளின் மூலமாக நாம் எவ்வளவு கொதித்தெழும்புகிறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள் இன்று பார்க்கிறோம், நாம் பெருநாளைக்காக வேண்டி ஆடைகளை அதாவது என்ன செய்தோம், பேச்சசிங் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு அதாவது நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு அவர்கள் செல்வதற்காக வேண்டி உண்டான கப்பனுடைய ஆடைகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலான சொற்களே, அது மட்டுமல்ல, ரமதானிலே நாம் இஃப்தார் செய்வதற்காக வேண்டி பல சாப்பாட்டு பண்டங்களை வைத்துக் கொண்டு நாம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இஃப்தாருடைய நேரத்திலே உயிரை கையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய உயிர் இந்த நேரத்திலே செல்லுமா, அந்த நேரத்திலே செல்லுமா என்று பதட்டமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான சோர்களே, இவர்களுடைய விடயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பச்சளம் பாலகர்கள் இவர்கள் என்ன தவறுகள் செய்தார்கள்? மீரான சொல்களே, இவர்களுக்கு என்ன தெரியும்? பாவமே செய்யாத, பாவமே அறியாத அந்த பச்சளம் குழந்தைகள் எல்லாம் பச்சை பச்சையாக கொலை செய்யப்படுகிறது. மேலான சொல்களே, இவன ஒரு பயங்கரமான ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தானே நடந்திருக்கிறது, நமக்கு இந்த நிலைமை வரமாட்டாது என்று நாம் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படியான நிலைமைகள் நமக்கு வரக்கூடாது. அந்த சகோதரர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும், நமக்கு மத்தியிலே தக்குவாவை உருவாக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி அதிகமாக ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத் ஓதி துஆ கேட்பதோடு விசேஷமாக அவர்களுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலும் தஹஜ்ஜுதிலும் அவர்களுக்காக வேண்டி அழுது அழுது துஆ செய்ய வேண்டும். மீனானவர்களே, ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலே துஆ செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆண்களும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து தொழுகைகளை தொழுது சுஜூதிகளிலும் அதே போன்று இரவு இரா வணக்கங்களிலும் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும். ஆகவேலானவர்களே, இவ்வளவு முஸ்லீம்கள் இவ்வளவு உலகளாவிய ரீதியிலே இவ்வளவு பெரிய வளங்களை வைத்துக் கொண்டு ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்? அதற்கு முதல் காரணம் தான் நமக்கு மத்தியிலே சென்றிருக்கின்ற அந்த தக்குவா இரையச்சம் நமக்கு மத்தியிலே கிடையாது. அடுத்ததாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, நம்முடைய புரிந்துணர்வு நமக்கு மத்தியிலே கிடையாது. இதுதான் மேலானவர்களே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இன்று பார்க்கிறோம், ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டிலே தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனை, மாமாவுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, மாமிக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டார்கள் ஊர் மக்கள் இப்படியாக ஒவ்வொருவரை எடுத்துக்கொண்டாலும் முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் மத்தியிலே பிரச்சனை. இப்படியாக மேலானவர்களே நமக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஏச்சு பேச்சுகள், அதன் காரணமாக எவ்வளவு நம்முடைய சமூகம் பிரிந்தி சின்ன பின்னமாக கேவலப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகமையிலான சோர்களே, சஹாபாக்கள் உலகத்திலே தரை சிறந்த சமுதாயமாக மாறினார்கள். அவர்களை பார்த்தே, அவர்களுடைய அந்த நிலைமைகளை பார்த்தே அதாவது அந்நியர்கள் இஸ்லாத்தை தருவினார்கள். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்நியர்கள் யகூதிகள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பனு ஹனீஃபா கோத்திரத்தை சேர்ந்த அந்த கோத்திரத்தின் தலைவர் என்ன செய்யப்படுகிறார், சஹாபாக்களால் பிடிக்கப்பட்டு மஸ்ஜிதுடைய தூணிலே கட்டி வைக்கப்படுகிறார். சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடியவர் அந்த மூன்று நாளாக சஹாபாக்களுடைய அந்த நிலைமையை பார்க்கிறார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு விட்டுக் கொடுப்போடு எந்த அளவுக்கு அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற நிலைமைகளை பார்க்கிறார். இதை பார்த்த அவர் மூன்று நாளைக்கு பின்னால் அந்த சஹாபாக்களுடைய குணத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமையும் பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே சோர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது, அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அருள் பெரிய குணங்கள் இருந்தது. எனவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த உத்தம சஹாபாக்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்களோ இதே போன்று நமக்கு மத்தியிலே இந்த ஒற்றுமையை நாம் கையாள வேண்டும், ஐக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும், நமக்கு மத்தியிலே சகோதரத்துவம் பயணப்பட வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகமையிலான சொல்களே, அதே நேரத்திலே நம்முடைய சமூகத்தை நாம் இன்று பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பாவமான காரியத்துக்கு தலைவர் என்றால் நம்முடைய சமூகம் இருக்கிறது. ஏதாவது ஒரு கள்ள கூட்டத்திற்கு தலைவன் என்றால் அவன் இஸ்லாமியனாகத்தான் இருக்கிறான். அதே போன்று கடத்தல் கூட்டத்துக்கு தலைவன் என்றால் அவன் இஸ்லாமியன். மதுபானங்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவன் என்றால் அவன் முஸ்லிம் முஸ்லீமாகத்தான் இருப்பான். அதே நேரத்திலே பலவிதமான ஒவ்வொரு விதவிதமான மதுபானங்கள் அருந்தக்கூடியவன் கொள்ளையடிக்கக்கூடியவன் யார் என்றால் அவன் இஸ்லாமியனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு மேலான சோர்களே நம்முடைய சமூகம் சீர்கட்டிருக்கிறது, நம்முடைய சமூகம் சீர்கட்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலாவுடைய கோப பார்வைகள் வேதனைகள் சோதனைகள் உலகத்தில் இறங்குவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தௌபா செய்ய வேண்டும், தக்குவாவை உருவாக்க வேண்டும், நமக்கு மத்தியிலே புரிந்துணர்வை உண்டாக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் கருத்து வேறுபாடுகள் எழும்பியது தான். ஆனாலும் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இழக்கவில்லை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலும் கூட கருத்து வேறுபாடுகள் எழும்பி இரண்டு கூட்டத்தாராக பிரிந்தார்கள் தான். ஆனாலும் அவர்களுடைய பிரிவு அவர்களுடைய ஒற்றுமை இழக்க செய்யவில்லை, அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு சஹாபாக்களுக்கும் பல விடயங்களிலே அவர்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த சஹாபாக்கள் ஒரே இடத்திலே அவர்கள் சாப்பிடுவார்கள், ஒரே இடத்திலே உறங்குவார்கள், சந்தோஷமாக ஒற்றுமையாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை அவர்கள் கிடையவில்லை. எந்த அளவுக்கு என்று பாருங்கள், சஹாபாக்கள் வித்தியாசம் பார்க்கவில்லை, சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு பார்க்கவில்லை. அவர் வசதி உள்ளவர், அவர் வசதி இல்லாதவர், அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர், அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு பண்ணவில்லை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒருமுறை சொன்னார்கள், அபூபக்கரின் சையிதினா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய தலைவர், வாசக சையிதனா அவர் எங்களுடைய தலைவர், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை உரிமைத்தார்கள், எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவரை உரிமை விட்டார்கள் என்ற அந்த கருத்தை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆகமேலானவர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வோடும், அவர்களுக்கு மத்தியிலே எல்லா நிலைமைகளையும் அனுசரித்தும், அவர்கள் மற்றவர்களை மதித்து பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள், சிறியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இரக்கத்தை அவர்கள் காட்டினார்கள். இவைகளெல்லாம் அந்த சஹாபாக்கள் நமக்கு மத்தியிலே எல்லா கட்டங்களிலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய முடிவுகளை பாருங்கள், சஹாபாக்களின் நிலைமைகளை பாருங்கள், அவர்களுடைய விட்டு கொடுப்பை பாருங்கள். அவர்களுடைய விட்டு கொடுப்பின் மூலமாக எந்த நிலைமைக்கு அல்லாஹு தஆலா அந்த ஒரு யஹூதியை மாற்றினார் என்ற சம்பவத்தை பாருங்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கவசம், ஒரு யஹூதி சொல்கின்றான் இது என்னுடைய கவசம் என்று சொல்கின்றான். இரண்டு பேரும் சென்று காலி சுரேஹிடம் செல்கிறார்கள், இந்த வழக்கை சொல்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இது என்னுடைய கவசம் என்பதாக. யஹூதி சொல்கிறார் இல்லை இது என்னுடைய கவசம் என்பதாக. இப்பொழுது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சாட்சியம் கேட்கப்படுகிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய அடிமை உன்ஃபுர் என்பவரை அழைத்து செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே காலி சுரைஷ் சொல்கின்றார், ஒரு தந்தைக்கு ஷாஹிதாக சாட்சியாக வரக்கூடிய மகனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதே போன்று ஒரு எஜமானுக்கு சாட்சியாக வரக்கூடிய அடிமையுடைய அந்த சாட்சியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த கவசத்தை யஹூதிக்கு தீர்மானிக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தை பார்த்த அந்த யஹூதி, இஸ்லாம் இவ்வளவு ஒரு கண்ணியமான மார்க்கமா, இவ்வளவு தெளிவான மார்க்கமா, இவ்வளவு நீளம் இருக்கிறதா, இவ்வளவு பெரிய ஒரு விட்டு கொடுப்பு இருக்கிறதா என்பதை பார்த்த அந்த யஹூதி உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகமேலான சோர்களே, அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நம்முடைய இஸ்லாமிகள் இஸ்லாமியர்கள் பல நாடுகளை ஆட்சி செய்தார்கள், அவர்களுக்கு மத்தியிலே இந்த ஒற்றுமை தான். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 800 வருடம் முகலாயர் அவர்கள் முகலாய காலத்திலே அந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். இஸ்பெயினை அரபிகள் 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், பிற்காலத்தில் ஏற்பட்ட பிளவுகள், அவர்களுடைய ஆட்சிகள் பறிபோகின, முஸ்லீம்கள் கோழைகளாக மாறினார்கள், இழிவானவர்களாக மாறினார்கள். மேலானவர்களே, இன்று கூட அந்த நாடுகளுடைய ஆட்சி அந்நியர்களுடைய கையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு மத குரு சொல்கிறார், அதாவது லோரன்ஸ் பருவான் என்று சொல்லக்கூடியவர், அவர்களுடைய வேத கிதாபிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை சொல்கிறார், அரபு உலக முஸ்லீம்கள் எப்பொழுது ஒன்றுபட்டு விடுவார்களோ அதுதான் உலகத்துக்கே மிகப்பெரிய சாபக்கேடு, உலகத்துக்கே மிகப்பெரிய சாபக்கேடு. எப்பொழுது அரபு உலக முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக விடுவார்களோ இந்த நேரத்திலே உலகத்துக்கே பயங்கரமான நிலைமை உருவாகிவிடும் என்று அவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு, இவர்களுக்கு மத்தியிலே நாம் பிரிவை உண்டு பண்ணும் காலமெல்லாம், இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டு பண்ணும் காலமெல்லாம் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும் என்ற கருத்தை அவர்கள் மையமாக வைத்துத்தான் என்று வாழ்கிறோம். நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிளவுகளை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். உஸ்மானிய காலத்திலே உஸ்மானிய ஆட்சியிலே அந்த மன்னர்கள், உஸ்மானிய கிலாபத், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த கிலாபத்துக்கு பிற்பட்ட காலத்திலே 600 வருடங்கள் என்ன செய்தார்கள் என்றால், முஸ்லீம்கள் பல நாடுகளை ஆட்சியார்கள். அதிலே விசேஷமாக துருக்கியை அவர்கள் ஆட்சியார்கள். அதற்கு சூழல் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28 நாடுகளை அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் அமைத்திருந்தார்கள். விசேஷமாக பக்கத்தில் இருந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, அதே போன்று இன்னும் ஐரோப்பா போன்ற பல கண்டங்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28 நாடுகளை அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் அவர்கள் அமைத்து 600 வருடங்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் மேலான சொற்களே, பிற்காலத்திலே பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள், சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி ஒற்றுமையை இழந்ததின் காரணமாக இன்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அந்நியர்களுடைய கைகளுக்கு செல்லக்கூடிய சென்றிருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். அதனால் மேலான சொற்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் நாம் இஸ்லாமியர்கள், நாம் முஸ்லிம்கள் என்ற அந்த கருத்தை மையமாக வைத்து நாம் ஒற்றுமைப்படுவோம் என்றால், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே போன்று அல்லாஹு தஆலா நமக்கும் அதே நிலைமை ஏற்படுத்துவான். அல்லாஹ் தைரியமான ஒரு சமுதாயமாக உலகத்திலே வாழ செய்வான், நம்முடைய வாழ்க்கையை நிம்மதி உண்டாக்குவான், அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கேட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை அடுத்து நமக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யாழ்லா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து விதமான தப்புத்தவர்களை மன்னித்திருவாயாக. யாழ்லா நமக்கு மத்தியிலே யாழ புரிந்துணர்வை உண்டு பண்ணிடுவாயாக. யாழ்லா நமக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு பண்ணிடுவாயாக. யாழ்லா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்திடுவாயாக. குறிப்பாக யாழ்லா நம்முடைய பல சகோதரர்கள் யாழ்லா கஸ்ஸாவிலே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்லா யாழ்லா உயிர்கள் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்லா யாழ்லா இவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக, இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக, யாழ்லா கண்ணியத்தை கொடுப்பாயாக. யாழ்லா ஒரு கலிமா சொன்ன அந்த இஸ்லாமிய என்ற ரீதியிலே தான் யாழ்லா இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை உண்டு பண்ணுகிறார்கள். யாழ்லா உன்னை நம்பியிருக்கக்கூடியவர்கள் யாழ்லா நாங்கள். யாழ்லா எங்களுக்கு நிம்மதி உண்டு பண்ணிடுவாயாக. யாழ்லா நம்முடைய பரம்பரைகளை பாதுகாத்திடுவாயாக. யாழ்லா வெற்றியை உண்டு பண்ணிடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.